నిర్మాన మోహాజిత సంఘ దోషా అధ్యాత్మ నిత్యా వినివృత్త కామా ద్వంద్వైర్విముక్త సుఖ దుఃఖ సంకేహి గచ్చంత్య మూఢా పదమవ్యయం తద్. పంచమోయం శ్లోక భగవద్గీతాసు పురుషోత్తమ యుగే. అత్ర ప్రథమతః ఊర్ధ్వమూలమధశ్శాఖమితి ప్రపంచాఖ్య వృక్షస్య స్వరూపం నిరూపణం కృతమస్తి. అనంతరం తాస ప్రపంచే సంసారే అధశ్చమూలాన్యనుసంతతాని ఇది శాఖ ఊర్ధ్వభాగే అధోభాగే చ తిష్టతి ఇది తాస సంసారవృక్షస్య అపరం వర్ణనం కృతం. తదనంతరం తాస సంసారవృక్షం ఇత్తం పూర్వోక్తరీత్యా ద్రష్టుం శక్యతే వా న వా ఇతి సంశయే జాతే. నూపమస్తే తదోపలభ్యతే ఇది తథా తస్య రూపం నోపలభ్యతే. తాస సంసారవృక్షస్య ఆది న దృశ్యతే అంతోపి న దృశ్యతే. ఏవం అశ్వత్థ అశ్వత్థం ఏనం సువిరూఢమూలం తస్య నాశః కథం భవతి ఇత్యేత్ అసంగశస్త్రేణైవ తస్య నాశః భవతి. పునః పునః శక్తిః మిటుగేట భవతి చేత్ సంసారస్య ప్రరూఢత ఏవ భవతి ఇతి నిరూపితమస్తి. ఏదాశ వైరాగ్య వైరాగ్యం యదా జాయతే తత్సమనంతరం తత్పదం తత్పరిమార్గితవ్యం తతః తదనంతరం తత్పదం బ్రహ్మపదం బ్రహ్మస్వరూపం పరిమార్గితవ్యం ఇత్యుక్తమస్తి. తాస పరిమార్గణేన జ్ఞానేన కో లాభః ఇది సంశయే జాతే. తత్రోక్తమస్తి యస్మిన్ గతా న నివర్తంతి భూయః. యస్మిన్ తాస బ్రహ్మస్వరూపం బ్రహ్మధామ ఏ గచ్చంతి తే ననివర్తంతి పునః నాగచ్చంతి ఇత్యర్థః. తమేవ చ ఆద్యం పురుషం తమేవ బ్రహ్మ సర్వకారణం మూలపురుషం జ్ఞా ప్రపద్యే యత ప్రవృత్తే ప్రసదా పురాణి యత యస్మాత్ పురాణి పురాతని చిరంతని ప్రవృత్తి జాతా ఇది ఏతావత్ పర్యంతం ఉక్తమస్తి. అత్ర తతపదం తత్ పరిమార్గితవ్యం ఇత్యుక్తం. కేన లక్షణైన పరిజ్ఞాతం శక్యతే కదా జ్ఞాతం శక్యతే ఇది సంశయే జాతే. తత్రోక్తమస్తి నిర్మాణ మోహాః జిత సంగ దోషాః మానం చ మోహశ్చ ఏభ్యః నిర్గతః తే నిర్మాణ మోహాః. అనంతరం జిత సంగ దోషాః సంగదోషః తేషాం నాస్తి. సంగాఖ్యః దోషః తత్ర యైహి నిరస్తః సః జితః సంగదోషాః. అధ్యాత్మనిత్యాః సర్వదా సర్వకాలే ఆత్మని ఏవ నిష్ఠా ఏషాం భవతి తే. అనంతరం వినివృత్త కామాః కామాః ఏభ్యః వినివృత్తాః ఏభ్యః మనసేభ్యః వినివృత్తాః. అనంతరం ద్వంద్వైర్విముక్తాః సుఖదుఃఖాది ద్వంద్వైః విముక్తాః సుఖదుఃఖసంజ్ఞైః తే అమూఢాః తేవ అమూఢాః అన్యతావత మూఢాః. ఎత్ర సుఖం నాస్తి తత్ర సుఖమస్తి ఇది ఏ చింతయంతి తే మూఢాః. ఏతేషాం మౌఢ్యం నాస్తి ఇది గచ్ఛంత్య మూఢాః. అవ్యయం తత్పదం గచ్చంతి అవ్యయం పదం తత్పదం కీదృశం పదం బ్రహ్మపదం గచ్చంతి ఇది పూర్వం తావత్ తతపదం తత్ పరిమార్గితవ్యం యస్మిన్ గతా నివర్తంతి ఇత్యుక్తం పునః ఇది. అత్ర తాస పదం కే గచ్చంతి తాస పద లాభే అధికారః కః ఇది అత్ర ఉచ్యతే. నిర్మాణమోహ ఇది అంజావద శ్లోకం. నిర్మాణమోహ జిత సంఘ దోష అధ్యాత్మనిత్యా వినివృత్త కామాః ద్వంద్వైః విముక్తాః సుఖ దుఃఖ సంజ్ఞైః గచ్ఛంతి అమూఢాః పదమవ్యయం తత్. முதல் ரெண்டு ஸ்லோகங்கள்ல சம்சாரத்தை ஒரு மரமாக சொல்லி நமக்கு காட்டினார். மரம் போல இந்த சம்சாரம் இருக்கு. அந்த மரமானது எப்படி இருக்கு, மேலே இருந்து கீழே இருந்தா போல கீழே தொங்கரா போல மரம் இருக்கு. நிறைய கிளைகள்லாம் இருக்கு அந்த மரத்துக்கு. அந்த கிளைகள்ல என்ன பண்ணிட்டு நடுவில் இருக்கக்கூடிய ஜீவன் புண்ணியங்கள்லாம் பண்ணி சில சமயத்துல மேலே போறான், பாபம் பண்ணி சில சமயத்துல கீழே வரான், இப்படி அவஸ்தப்பட்டு இருக்கான் இந்த ஜீவனானவன் அப்படின்னு சொல்லி. இந்த சம்சார வருஷத்தினுடைய நுனி மூலம் ஆரம்பம் அந்த பிரம்மம்னு சொன்னேனே, அந்த பிரம்மத்தை நம்ம பார்க்கணும், அப்பதான் நமக்கு க்ஷேமம் ஏற்படும். அந்த நிலையை அடைந்த பிறகு மறுபடியும் சம்சாரத்தில் பிறக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார். எஸ்மின் கதா நனிவர்த்தந்தி பூயா. அது அடையறதுக்கு வழி என்ன? தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்யே, அந்த ஆத்தியம் புருஷம் முதல் முதல்ல உலகத்துக்கு காரணமான அந்த பிரம்மத்தை புருஷம் பிரபத்யே எத பிரவர்த்தி பிரசுதா புராணி, யாரிடத்திலிருந்து இந்த புராணமான சிறந்தனமான அநேக காலங்களாக இருக்கக்கூடியதான இந்த சம்சாரமானது உண்டாச்சோ அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னார். என்ன தான் இருக்கு, ஆனா யாரால அந்த புருஷனை பார்க்க முடியும், அந்நிலையை யாரு பெற முடியும் அப்படின்னு சந்தேகம் இருந்தா அவ அடுத்து சொல்றார், யாருக்கு நிர்மாண மோகா, யாரை விட்டு கர்வமும் மோகமும் போயிடுதோ, ஜித சங்க தோஷா, இதோட அட்டாச் பண்ணும், அதோட சம்பந்தம் பண்ணும், அது வேணும் இது வேணும் அப்படின்னு எல்லாத்துலயும் ஈஷிச்சுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அதை தாண்டினவன் அத்தியாத்ம நீத்தியாகா, எப்பொழுதும் ஆத்மாவரிடத்திலேயே மனதை உடையவன், எப்பொழுதும் அந்த பரம்பொருளையே நினைத்துக் கொண்டிருக்கிறவன், வினிவிருத்த காமாக, அது வேணும் இது வேணும் எதை பார்த்தாலும் இனிமே வேணும் வேணும் வேணும்னு அந்த வேணுங்கிற எண்ணம் போகாம இருக்கு பார்த்தீங்களா, அவ விடப்படாது, எதுவும் வேணும்னு நினைக்க வேண்டாம், வந்தா வரட்டும் ஆனா வேணும்னு அதற்காக அலைய வேண்டாம் அப்படிங்கிறது. வினிவிருத்த காமாக துவந்தைர்விமுக்தாக சுக துக்க சம்யை, சுகமும் துக்கமும் மனுஷனை மாத்தப்படாது, சுகம் வந்தா அப்படியே ஆனந்தமாக இது பண்றது உப்பி போறதோ, துக்கம் வந்தா ஒரே தினம் அப்படியே மனசை உடஞ்சு போறதோ இதெல்லாம் இருக்கப்படாது. கச்சந்தி அமூடா, இப்படிப்பட்ட மகான்கள், மூடா இல்லாமல் இருக்கிற மகான்கள் அவள் தான், கச்சந்தி தத் பதம் அவ்வயம், அந்த அவ்வயமான அழிவற்றதான அந்நிலையை பிரம்ம நிலையை அடைகிறார்கள். அதுக்கு பதம்னு சொன்னா ஸ்வரூபம்னு அர்த்தம், இந்த பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப அதுக்கு பாக்கியம் பாபம், கதம் போதா தத்பதம் கச்சந்தி, அந்நிலையே அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னேல, எஸ்மின் கதா நனிவர்த்தந்தி பூயான்னு சொன்னீரே போன ஸ்லோகத்துல, எப்படி இருந்தவா அடைவா, அதை அடைவதற்கு வேண்டியதான அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்கிறார். தத்பதம் கச்சந்தி உச்சதே நிர்மாண மோகா, நிர்மாண மோகா, மானஸ்ட மோகஸ்ட மான மோகோ, மானம்னா கர்வம், மோகம்னு சொன்னா எங்க சுகம் இல்லையோ அந்த பதார்த்தத்துல சுகம் இருக்கிறதுன்னு நினைச்சு பிரவர்த்திக்கிறது. லோகத்துல விஷயங்கள்ல சுகம் இல்லை, ஆனா பாருங்க மனுஷர்கள்லாம் அந்த விஷயத்திலேயே ரசிச்சுட்டு இருக்க, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் அப்படின்னு அந்த பொருள்லையே சுத்தி கொண்டிருக்கா, அதை தாண்டி இருக்கணும். நிர்மாண மோகா, மான மோகம் கர்வமும் இல்ல மோகமும் இல்ல அப்படிப்பட்டவாள். ரசாபியாம் நோண சமான பதேன்னு சொல்ற இடத்துல ஒரே பதத்துல இருந்தால் போகும். இங்க நிறுங்கிறது உபசர்க்கம், நிறு நிசை துரு துருங்கிறது உபசர்க்கம், அதனால வேற பதம் ஆயிடுது, ரெண்டாவது பதம் ஆயிடுது. ஒரு பதத்துல ரசாபியாம் நோனகா சமான பதே, ஒரு பதத்துல இருந்தாதான் நிறுங்கிறதுல ரேபமானது முன்னால பதத்துல இருக்கு, அதனால வராது. அது நிர்மாணம்ங்கிறது பண்றது அது வேற, அது ஒரே பதம், ஒரே பதம், நிர்மாணம் பண்றதுன்னா கட்டுறதுன்னு அர்த்தம், உபசர்க்கம் இல்ல, அது ஒரே பதமா இருக்கிறதுனால நிர்மாணம் வந்து. ஜித சங்க தோஷா, சங்க ஏவ தோஷா சங்க தோஷா, ஜிதா சங்க தோஷா எய்ஹி தே, யாரால் சங்க தோஷமானது ஜெயிக்கப்பட்டதோ, ஜித சங்க தோஷா அத்யாத்ம நித்யா, பரமாத்மஸ்வரூப ஆலோசன நித்யா, மனுஷன் எப்படி இருக்கணும், பரமாத்மஸ்வரூபத்தையே எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கணும் சர்வதா சர்வ காலமும். சாஸ்திரம் சொல்றது ஆசுப்தே ராஸ்வதய காலம் நயேத் வேதாந்த சிந்தையா, தூங்குற பரியந்தம் காலமே எழுந்ததுலேருந்து தூங்குற பரியந்தம் வேதாந்தத்தையே யோஜனை பண்ணுங்கிறார். அப்ப லௌகிகமான விஷயங்கள் என்ன பண்றது, சாப்பிட வேண்டாமா அப்படின்னு கேட்கலாம் நீங்க. அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் நம்ம இதுக்குதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஏன் சுவாமின்னு, அனாத்ம விஷயமாக சில பிறவிகள், கோடிக்கணக்கான பிறவிகள் அனுபவிச்சாச்சு, இந்த உலகத்தை அனுபவிக்கிறது, நல்ல ஆடைகள் வெட்டிக்கிறது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, நல்ல வாசனை அறியிறது, இப்படியே ஜென்மாக்கள்லாம் பல பிறவிகளில் பண்ணிவிட்டோம். அந்த சம்ஸ்காரங்கள்லாம் மனசில் திருப்பி திருப்பி அதையே போகணும்னு மனசு நினைக்கிறதே ஒழிய அதை விட்டு புடைக்கணும்னு நினைக்க மாட்டேங்குது. எத்தனை பொருட்களை சாப்பிட்டு இருக்கோம் நம்ம யோஜனைப்படி பாருங்க, பறந்து வந்து எத்தனை தோசை, எத்தனை இட்லி, எத்தனை வடை சாப்பிட்டோம், இன்னும் அதில் ஆசை போகிறதா மனுஷனுக்கு? மறுபடியும் அதே வேணும், அதே வேணும். எத்தனை ஆடைகளை தரிச்சிருக்கோம், மறுபடியும் ஆடைன்னா ஓடுறான். ஆனால் அந்த பதார்த்தங்களில் நான் தரிக்கப்படாதுன்னு சொல்லலை, அனுபவிக்கப்படாதுன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு பின்னால் ஓடுறான் பார்த்தேடா, அதான் இருக்கப்படாது. அதனால் இந்த பதார்த்தங்களில் ஆசையானது அதை போகணுமே ஆனால் அதுக்கு விரோதமாக இருக்கக்கூடியதான ஆத்ம சிந்தனம் இருக்கணும். நமக்கு ஆத்ம சிந்தனம் இல்லாமல் நடத்துறதுங்கிறது என்ன, பதார்த்தத்தில் பல பிறவிகளில் நம்ம பண்ணினதான ஒரு காரியம். அந்த வழக்கத்தினால அதுலேயே மனசு போகிறதே தவிர ஆத்மாவை நினைக்கல. அது போகணும்னு என்ன பண்ணணும், ஆத்ம ஞானம் வரவழைச்சிக்கணும். இதுதான் பிரதிபட்ச பாவனை. இத்தனை நாளாக இது இருந்தோம் அது தப்பு தப்புன்னு நினைக்கணும். அது தப்புன்னு நினைக்கிறது எப்படி வரும் சார், வேதாந்த சிந்தனையினால வரும். ஆனால் அத்தனை பிறவிகள் பண்ணினவோ மறுபடியும் அத்தனை பிறவிகள் வேதாந்த வாஸ்தா தான் வருமா, அப்போ தானே அந்த எண்ணம் போகும் சார் அப்படின்னு சில பேர் நினைக்கிறார். ஆனால் அது அப்படி இல்லை. ஒரு கோடி வருஷமாக இமாலயத்தினுடைய குகையில் இருட்டு இருக்கு. ஒரே ஒரு நாள் டார்ச் லைட் போட்டான், இருட்டு போச்சா இல்லையா? அப்போ என்ன, அத்தனை வருஷமாக இருந்தால் அதுக்கு பிரதிபட்ச பாவனை அத்தனை வருஷம் பண்ணணும்னு நிர்பந்தம் இல்லை, சீக்கிரமாகவே வந்துடும். ஆனால் அந்த சீக்கிரமாக அதுக்கு வரணும்னா பல பிறவைகளில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனால் தான் பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஜானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி புண்ணியம் பண்ணினவாளுக்கு தான் வேதாந்தத்தில் பார்க்கணும்னு எண்ணம் வரும். அந்த ஒரு சந்தர்ப்பம் வரத்தில் நம்ம அதை வீணாக்கப்படாது, மறுபடியும் இந்த பிறவியிலேயே அதை அடையிறதுக்கு முழு முயற்சி பண்ணணும். புண்ணியம் பண்ணினதுனால நல்ல ஜென்மா கிடைச்சிருக்கு.
இப்ப
புண்ணியம் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது இல்ல, சர்வதா சர்வகாலமும் ஆத்ம சிந்தனத்திலேயே இருக்கணும். அதான் சாஸ்திரம் உங்களுக்கு சொல்லியிருக்கு. சர்வதா சர்வ காலமும் ஒவ்வொரு ஒரு செகண்டு கூட விடாமல் ஆத்ம சிந்தனம் பண்ணணும். அப்படி உங்களால் ஆத்ம சிந்தனம் பண்ண முடியலை, முடியாத சமயத்தில் அதான் மீதி சமயத்தில் பாவம் பண்ணாமல் இருந்தோம். பாவம் பண்ணினா இதை விட ஹீன ஜென்மம் வந்துடும், வாஸ்து ஆத்தியாத்ம சிந்தனை போயிடும். அதுக்காக இதுக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடியதான புண்ணியங்களை பண்ணிட்டு இருந்தோம். நித்திய கர்மா நைமித்த கர்மா விடப்படாது, அதை விட்டு மீதி சமயத்தில் நீங்கள் அந்த கர்மா பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் லௌகிக கர்மாக்களை பண்ணுறதோ அல்லது மற்ற கர்மாக்களை பண்ணுறதோ விட்டுவிட்டு அத்தியாத்ம சிந்தனையிலேயே இருந்துன்றதோ அவ்வளோதான் சொல்லுன்றதோ. அதனால் விரோதம் ஒன்றும் இல்லை. உங்களை புண்ணியம் பண்ணப்படாதுன்னு சொல்லலை. புண்ணியம் பண்ணினா மறுபடியும் தங்க விலங்கு ஏற்படுறது, பாபம் பண்ணினா இரும்பு விலங்கு ஏற்படுறது. ஆகையால் என்ன பண்ணுங்க, நீங்கள் வேதாந்த சிந்தனையே எழுதோ. வேதாந்த சிந்தனை பண்ண முடியலேங்கிற சந்தர்ப்பத்தில் இதுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியதான ஏதாவது புராணங்களோ இதிகாசங்களோ அப்படி வாசிச்சுட்டு அப்படியே பொழுது போக்குங்க. அதனால் நான் யஜ்யம் பண்ணுறேன், கோவில் கட்டுறேன், குளம் கட்டுறேன்னு இறங்காதீங்கோ அவ்வளோதான் சொல்லியிருக்கேன். வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது, காமிய கர்மாக்களுக்குள்ளே போகப்படாது, நித்திய நைமித்திய கர்மாக்கள் பண்ணணும், அதுக்கப்புறம் மீதியெல்லாம் வேதாந்த சிந்தனை இருக்கணும். அப்படி வேதாந்த சிந்தனை இல்லைன்னா முடியலன்னா என்ன, ரொம்ப பேருக்கு கொஞ்ச நேரம் தான் பண்ண முடியும், ரொம்ப நேரம் நாள் முழுக்க பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணோம், அதுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இவைகளை வாசிட்டு இப்படியே இருக்கணும் அப்படிங்கிற சாஸ்திரம். ஆகையால் அத்யாத்ம நித்யாக பரமாத்மஸ்வரூப ஆலோசன நித்யாக அது பார்க்கணும். பரமாத்மஸ்வரூபத்தை ஆலோசனத்துக்கு அதுக்கு வேண்டியதான கிரந்தங்கள் அப்படி வாசிட்டு இல்லை பேசுறதோ இப்படியே இருக்கணும். ஆலோசன நித்யாக தத்பராக அதற்கு பிறகு வினிவிருத்த காமாக எல்லா விதமான ஆசைகளையும் விட்டவன், இந்த விநிவர்த்த காமாகங்கிறதுக்கு அது ரொம்ப கேர்ஃபுல்லா நமக்கு இருக்கணும். அனாவசியமான காமங்கள் இருக்கப்படாது. நமக்கு பகவான் கொடுத்துருக்கார், இத நல்ல சரீரம் கொடுத்துருக்கார், நல்ல உத்தியோகம் கொடுத்துருக்கார், சாப்பிட்றதுக்கு ஆகாரத்தை கொடுத்துருக்கார், இருக்கிறதுக்கு வீடை கொடுத்துருக்கார், இது இதோட சந்தோஷமா இருக்கணுமே. ஆனா மனுஷர்களுக்கு என்னன்னா, இப்ப இருக்கிறது நம்மளை விட்டு போகப்படாது, இதை விட அதிகமாக வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. இந்த ஆசை நல்லதுன்னு சில பேர் சொல்ற. ஆசை இருந்தா தான் மனுஷன் அதனால ஏவப்பட்டு தூண்டப்பட்டு நல்ல காரியங்களை பண்ணி கொண்டிருப்பான், அதனால அவனும் முன்னேறுவான், நாடும் முன்னேறதுன்னு சொல்றது அது ஒரு பட்சம். அது வந்து மெட்டீரியலிஸ்டிக் அப்ரோச். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, உலகத்தை நீ திருத்த முடியாது, முதல்ல உன்னை நீ திருத்திக்கோ, உனக்கு மோட்சம் வரும்படி பாரு. ஏன்னா இது போல பல பிறவிகள் இருந்தாச்சப்பா, கோடி பிறவிகள் இருந்தாச்சு, அதனால உனக்கு எப்படி இருக்கணும், இந்த பொருள்கள்ல அட்டாச்மெண்ட் இருக்கப்படாது, விநிவிருத்த காமாக ஒரு ஆசையும் இருக்கப்படாது. இன்னைக்கு என்ன கொடுத்து பகவான் கொடுத்துருக்காரோ அது பகவான் போட்ட பிச்சை, அதோட சந்தோஷமா அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு. ஆனா அப்படி இருக்க முடியறதோ இல்லையே. டேட் ஆஃப் பர்த் ஒரு வருஷம் முன்னால போயிடுதுன்னு கவலைப்படுறான் பாருங்க. அங்க போயிட்டு உங்களுக்கு கிடைச்சதுல வாழ்க்கையில இதை விட உயர்ந்து எங்கேயாவது இருக்கும், அவ்வளவு உயர்ந்ததான பதவி இருந்தாலும் அந்த பதவி விடுறதுக்கு ஆசை இல்லை. அதே போலயே இன்னும் வேணும், இதை கண்டினியூ ஆயிட்டே இருக்கணும், இன்னும் மேல வரணும், இந்த ஆசை போகல பத்திரடா. அது ரைட்டு தப்புன்னு நான் பேசல. ஆனா மனுஷனுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. இது வரைக்கும் நமக்கு கொடுத்தாரே பகவான், அதனால நம்ம நல்லக்கு நாலு பேர் நல்லது பண்ணோம், சௌக்கியமா இருக்கோங்கிற எண்ணம் இருக்க மாட்டேங்குது. அதான் விநிவிருத்த காமாகனு அர்த்தம். இந்த ஆசைகள் மேலும் மேலும் முன்னுக்கு வந்துட்டே இருக்கணும். எது ஆத்ம தத்துவத்துல இல்ல, லௌகிகமான விஷயத்துல அந்த இருக்கே அது கொஞ்சம் பார்க்கணும். அதனால தான் விநிவிருத்த காமாக விநிவிருத்தா வி அப்படிங்கிறதுக்கு விசேஷதா நீன நிர்லேபதா நிவிருத்தா காமாக. விநிவிருத்த காமாகங்கிறதுல விசேஷமாக அடியோட தொடச்சு எடுத்ததான காமங்கள் இருக்கணும். ஏஷாம் தே விநிவிருத்த காமாக. இப்படி இருக்கிற யார, இப்படி உலகத்துல இருக்கிறவாள நம்ம என்ன சொல்றோம், யதயா அப்படிங்கிறோம், சந்யாசினா அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த யதயா சந்யாசினு பார்த்ததை வச்சுட்டு ஏமாந்து போகப்படாது. இப்படி யார் இருக்காளோ அவ எல்லாருமே எதி தான், நீங்க இருந்தாலும் நீங்களும் எதிகள் தான். சம்யக் ஞாசினா எல்லாவற்றையும் விட்டவர்கள். சோ சந்யாசம்னா காட்டாய தண்டத்தை வச்சுருக்காங்கிற ஒரு அர்த்தம் சொன்னேனால் அது சரியா இந்த காலத்துக்கு பொருந்தல. சோ இங்க சொன்னதான யதயா சந்யாசினு என்ன அர்த்தம், கீழ் சொன்னதான ஒரு உத்தமமான ஒரு ஞானம் இருக்கக்கூடியவா, அந்த நடவடிக்கை இருக்கிறவா. யதயா சந்யாசினா துவந்தொய்ஹி எப்படிப்பட்டதான துவந்தம், பிரியா பிரியாதிபிஹி விநிர்முக்தா, இது எனக்கு வேணும், எனக்கு பிடித்தது, இது இது பிடிக்கல, இது அப்படி இருக்க வேண்டாமே. பிரியா பிரியங்கள் வேண்டாமே வாழ்க்கையில, கிடைச்ச வரைக்கும் சௌக்கியமா இருக்கா, இதை விட அது கிடைச்சிருந்தா நன்னா இருக்குமே. அது தகுந்த புண்ணியம் நீங்க பண்ணலாம் எப்படி கிடைக்கும், இன்னைக்கு அழுதா ஏதாவது லாபம் உண்டா, நீங்க புண்ணியம் பண்ணியதுலாம் யாராவது தடுக்க முடியுமா, உலகத்துல யாராவது உங்களுக்கு வர வேண்டியதை யாராலையும் தடுக்க முடியாது, உங்களுக்கு வராத யாராலையும் கொடுக்காம இருக்க முடியாது. யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டதான பதார்த்தம் இருந்தாலும் உங்களுக்கு எது சேரணுமோ வந்துதான் சேரும். அதே போலயே எதுக்கு நீங்க தகுதி இல்லையோ அது நீங்க என்னதான் தலகுன்னாலும் கிடைக்காது. அது யோஜனை பண்ணும் வஸ்தா. ஏன்னா இந்த கர்ம பலம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, கர்மா தியரி. அந்த பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், இண்டிவிஜுவலா நீங்க இந்த கர்மா பண்ணிருக்கீங்க, இதை கொடுங்க, இதை கர்மா இதுன்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணார், வேதத்துல இந்தந்த கர்மாக்கு இந்த பலம் விட்டார். பலம்னு சொன்னதுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் வந்தாச்சு, மேல்லோக்கத்துக்கு வந்திருக்கேன், சரி பலத்தை கொடு, அவ்வளவுதான் சொல்ற. அவருக்கு கர்மாவுக்கு தகுந்ததான பலத்தை கொடுத்துன்னு கொடுங்கன்னு சொன்னாரே தவிர, அதுக்குள்ள இவாளுக்கு இதை கொஞ்சம் மாத்துங்க, நமக்கு ரொம்ப வேண்டிவன் பக்தன் இப்படின்னு ஒரு நாளும் சொல்லவே இல்லை. சோ நம்ம மனசானது எப்பொழுதுமே நல்ல வழியில இருந்து கொண்டே இருந்ததே ஆனால் எது யாருக்கு போருந்துமோ அது அவளுக்கு சின்ன மண்ணுக்கு சோக. அதனால விவகாரம் அனாவசியம் அப்படி வரலையே, இப்படி அழறதோ இப்படி வரணும்னு எதிர்பார்க்கறதோ அது ஒண்ணும் சரியில்லை. ஆனா விவகாரம் என்னன்னா சர்வதா பகவத் சிந்தனத்தோட இருந்தா, பகவத் சிந்தனத்தோட இருக்கமே ஆனால் நிச்சயமாக இது உங்களுக்கு வருமோ அதோட வரும். அதோட மட்டும் இல்ல, அடுத்ததா சித்த சுத்தி ஏற்பட்டு நம்ம வேதாந்தத்தை வாசிப்போம், அவ்வளவு அதான் நீங்க வரலையே வரலையே, பக்கத்தாத்துல அவளுக்கு வந்திருக்கேன், நமக்கு வரலையே பாருங்க. இதுக்காக ஒரு மணி நேரம் அழுது இருக்கிற சக்தியை குறைஞ்சிருந்துருக்கிறத விட சரி நமக்கு பிராப்தம் இருந்தா நிச்சயமா வரும், அதுல சந்தேகம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம இருந்தோமே ஆனால் நிச்சயமா க்ஷேமத்தை அடைவோம். அதனால்தான் பிரியாப்பிரிய தோஷங்கள் அல்ல துவந்தை பிரியாப்பிரியாதி விமுக்தாக சுக துக்க சம்யை பரித்யக்தாக கச்சந்தி அமூடாக இவதான் மோகவர்ஜிதாக மோகமற்றவர்கள் அந்நிலையை அடைகிறார்கள். பதம் அவ்வயம் தது, அந்த உயர்ந்ததான அழிவற்றதான ஒரு பதம், பதம்ன ஸ்தானம் ஸ்வரூபம், அந்நிலையை அடைகிறார்கள். நிர்மாண மோகாஜித சங்க தோஷாக அத்யாத்ம நித்யாவினி விருத்த காமாக துவந்தயிர் விமுக்தாக சுக துக்க சம்யை கச்சந்தியமூடா பதம் அவ்வயம் தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அந்த பிரம்ம பதத்தை முக்தியை அடைவதற்கு அதிகாரி யாரு அப்படின்னு அதிகாரி சொல்லியிருக்கு. இங்க இந்த 15வது அத்தியாயம் முழுக்க சாஸ்திரம் குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானகா ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருத கிருத்யஸ்ச பாரதா அப்படின்னு கடைசியில சொல்ல போறேன். ஸோ இந்த 15வது அத்தியாயம் முழுக்க ஒரு சாஸ்திரம், ஒரு சாஸ்திரம்னா அதுல பிரமேயம் என்ன, எதை சொல்லணும், அது தெரிஞ்சிருந்தா என்ன பிரயோஜனம், அதை அறிவதற்கு அதிகாரி யாரு, சொல்லக்கூடியதான சம்பந்தம் என்ன, இவ்வுலகமானது எப்படி பிறந்தது, எப்படி வளர்ந்துருக்கு, எப்படி அழிகிறது, இது தகுந்ததான பதார்த்தங்கள்லாம் என்ன, இதை அறிந்து கொள்ள வேண்டியதான விவகாரம் என்ன, அவருடைய சுரூபம் என்ன, இவைகள்லாம் சொல்லணும். அப்பதான் அது சாஸ்திரம்னு பேர். அதுல ஏதாவது ஒன்றை விட்டலாம் அது பிரகரணம் ஆயிடும். பிரகரணத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் என்ன வித்தியாசம், ஆல் சப்ஜெக்ட் அதை டீல் பண்ணியிருந்தா அதுக்கு சாஸ்திரம்னு பேர். ஏதாவது ஓர் அம்சம் விட்டு போயிருந்ததுன்னு வச்சுங்களேன் அதுக்கு பிரகரணம்னு பேர். மாண்டூக்கிய உபனிஷத்துல அது உபனிஷத்துன்னு பேர் வச்சிருக்கோம். ஆனா விவகாரம் என்னன்னா அதுல வந்து எல்லாமே சொல்லல, இந்த சிருஷ்டி ஸ்திதி இவைகள்லாம் பிரம்மத்திலிருந்து உண்டாகிறது, அவரது ஸ்திதி நாகம் இவெல்லாம் ஓங்கார உபாசனம் மட்டும் சொல்லியிருக்கு. அதனாலதான் மாண்டூக்கிய உபனிஷத்து பிரகரணம். பிரஸ்னோபனிஷத்தோ மற்றவைகள்லாம் தைத்தரிய உபநிடத்தோ அல்லது கடோபனிடத்தோ அதெல்லாம் சாஸ்திரம், எல்லாமும் சொல்லியிருக்கு அதுல. அதனால எல்லாமும் சொல்லியிருந்தா சாஸ்திரம், ஏதாவது ஒண்ணு விட்டு இருந்தா பிரகரணம். இந்த 15வது அத்தியாயம் மட்டும் சாஸ்திரம், மீதி பிரகரணங்கள்ல 8வது அத்தியாயத்துல அக்ஷர பிரம்மோபாசனம் தான் சொல்லியிருக்கு, 9வது அத்தியாயத்துல ஞானத்தை பத்தி தான் சொல்லியிருக்கு, 10வது அத்தியாயத்துல பகவானுடைய விபூதிகள் மட்டும் சொல்லியிருக்கு, 11வது அத்தியாயத்துல பகவானுடைய விபூக்தியை நேரம் காட்டியிருக்காரு விபூதி யோகத்தை. அக்கறம் 12வது யோக அத்தியாயத்துல பக்தி யோகம் மட்டும் சொல்லியிருக்காரு, 13வது அத்தியாயம் மட்டும் சாஸ்திரம் முழுக்க சொல்லியிருக்காரு, க்ஷேத்திரம்னா என்ன க்ஷேத்திரக்கியம்னா என்ன இவ இல்ல. அப்படி ஒவ்வொரு அத்தியாயத்திலும் மாறிண்டே இருக்கும், ஆனா இந்த அத்தியாயத்தில் தான் எல்லாமும் சொல்றார், ஆகையால் தான் இது சாஸ்திரம்னு பேரு. அப்படி அது சாஸ்திரத்துல அதிகாரியை சொல்ல வேண்டாமோ, அதிகாரியை சொல்லிட்டார்.